الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال تعالى أيضا فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم وقال تعالى أيضا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم صدق الله المولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من مات وليس في عنقه بيعة مات ميتة الجاهلية أو كما قال عليه الصلاة والسلام وقال صلى الله عليه وسلم يا معشر الأنصار كنتم متفرقين ألفكم الله بي صدق رسول الله صلى الله عليه وسلم அன்பாக அல்லாஹ்வின் நல்லடியாக இருக்கிற நேசர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு சங்கையான காலத்துக்குள்ள, ஒரு சங்கையான மாதத்துக்குள்ள நுழைறதுக்கு முன்னால அந்த மாதம் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுடைய அந்தஸ்துகள், அமால்கள், அவங்களோட தரஜாக்கள் உயர்த்தப்பட்ட போகின்ற மாதம். இந்த மாதத்தை எப்படி கழிக்கிறது, இதில் நாங்கள் இதற்கு பின்னால் வரக்கூடிய எங்களோட வாழ்நாட்களில் இந்த ரமலானை வச்சு நாங்கள் எப்படி என்னென்ன மாற்றங்களை எடுத்துக்கொள்வது என்ற அமைப்பில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு இது போன்ற சந்தர்ப்பங்களை தாரா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முஸ்லீம்களாக முஃமின்களாக உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறார். அந்தந்த கட்டத்தில் அந்தந்த முஸ்லீம்கள், அந்தந்த முஃமின்கள் நாங்கள் சிக்கி தவிக்கிற இந்த பிரச்சனைக்கு, நாங்கள் சிக்கி தவிக்கிற இந்த பிரச்சனையில, இந்த கஷ்டத்தில் இருந்து, இந்த இன்னல்ல இருந்து, இந்த துன்பங்கள்ல இருந்து எப்படி நாங்கள் வெளியில போகலாம், எப்படி நாங்கள் இதிலிருந்து கரை சேரலாம், இந்த சிக்கல்களை எவ்வாறு எங்கள்ல இருந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும், எப்படி இந்த பிரச்சனைகளை, இந்த சிக்கல்களை எங்கள்ல இருந்து அகற்ற முடியும் என்ற யோசனையில தான் மக்கள் இருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த முஸ்லிம் உம்மத்தில் அல்லாஹ் பிரச்சனைகளை, சோதனைகளை உருவாக்குறதனுடைய காரணமும் மனிதன் உணரணும், அந்நிய மதத்தவர்களை போல அவங்களோட வழிகளில் சென்று முஸ்லீம்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல முஸ்லீம்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் கலிமா சொல்லி இருக்கக்கூடிய மூமின்கள், முஸ்லீம்கள், அவங்க எப்படி உலகத்தில் வாழ்வாங்க, அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. கண்ணியம் என்றே இந்த உலகத்தில் கண்ணியம், மதிப்பு, மரியாதை என்றது அல்லாஹ் குர்ஆன்ல அதை விளங்கப்படுத்துறான். இந்த உலகத்தில் கண்ணியம் யாருக்கு, மதிப்பு யாருக்கு, அந்தஸ்து யாருக்கு, மகத்துவம் யாருக்கு, இந்த உலகத்தில் யாரு மதிக்கப்படணும், இந்த உலகத்தில் யாரு தலைவர்களாக ஆக்கப்படணும், இந்த உலகத்தில் மக்களை வழிநடத்துற தகமை யாரிடம் இருக்குது என்றது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லும் பொழுது தட்டு தெளிவாக சொல்றான், வலில்லாஹில் இஸ்ஸா, இந்த உலகத்தில் கண்ணியம் மதிப்பு மரியாதை என்றது எனக்கு தான் இருக்குது. முதல்ல இந்த உலகத்தில் கண்ணியத்துக்கு மதிப்புக்கு அந்தஸ்துக்கு உரியவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். இரண்டாவது நான் சொல்றேன், இந்த உலகத்தில் மதிப்புக்கு கண்ணியத்துக்கு அந்தஸ்துக்கு உரியவங்க ஓலி ரசூலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர், அவருக்கு அந்தஸ்து இருக்கிறது, அவருக்கு கௌரவம் இருக்கிறது. இந்த மஹ்லூக்குகள்ல, இந்த படைப்பினங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இருக்கிற மதிப்பு, அவருக்கு இருக்கிற கண்ணியம், அவருக்கு இருக்கும் அந்தஸ்து வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் அதோட நிறுத்தல, அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், இந்த உலகத்தில் கண்ணியம் மதிப்பு மரியாதை அது வலில் முஃமினீன், முஃமின்களுக்கும் இந்த உலகத்தில் கண்ணியம் அந்தஸ்து மரியாதை மதிப்பு என்றது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அப்புறம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அந்தஸ்துக்கும் உரியவர்கள் என்றால் அது முஸ்லிம்கள் முஃமின்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனில் தெளிவாக சொல்லிக்கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னும் பல ஆயத்துக்கள்ல முஸ்லிம்கள் முஃமின்கள் எப்படி உலகத்தில் வாழணும், நாங்க எப்படியாப்பட்ட சூழல்களை அவங்களுக்கு உருவாக்குவோம், இந்த முஸ்லிம்கள் முஃமின்கள் ஏனைய மதத்தவர்களுக்கு முன்னாலே எப்படியாப்பட்ட தகமையோடு வாழக்கூடியவர்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்க தயங்குவானம், நீங்க பயப்படுவானம். இந்த தயங்குறது பயப்படுறது என்றே இது ஒரு முஃமினுக்குள்ள செயல் அல்ல, இது மாற்று மதத்தவர்கள் தயங்கலாம் பயப்படலாம். நீங்க தயங்குவானம் பயப்படுவானம், வாந்துமுல்ல, நீங்க எப்படியாப்பட்டவங்க தெரியுமா, நீங்க தான் தலைவர்கள் இந்த சமுதாயத்தில், உயர்ந்தவங்க அந்த சமுதாயத்தில் உள்ள முஸ்லிம்கள், இந்த உலகத்தில் உயர்ந்தவங்க வல்லரசு நாட்டில் வாழ்றக்கூடியவங்கள் அல்ல, அமெரிக்கர்கள் அல்ல, பிரித்தானியர்கள் அல்ல, ஜப்பான்ல வாழ்றவங்கள் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தா நீங்க தான் இந்த உலகத்தில் உயர்வடைஞ்சவங்க. உங்களை போல ஆளுக்கள் உலகத்தில் தேடல. அந்தஸ்து மரியாதை மதிப்பு உயர்த்தியானவங்க, கண்ணியத்தை அடைஞ்சவங்க நீங்க தான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லிக்கொண்டீங்க. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி குர்ஆன்ல ஹதீஸ்ல முஸ்லிம்கள் என்றா இப்படி கண்ணியத்துக்குரியவங்க, இந்த உலகத்துல யாருக்கும் அடிபட்டு வாழ்றவங்க அல்ல, யாருக்கு கீழாலையும் வாழ்றவங்க அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லனஸ்தக்லி பண்ணவும் சமஸ்தக்ல பல்லதீன மின் கபலிஹிம், இந்த உலகத்தில் இருக்கிற சரியான ஈமான்தாரிகளை தக்குவாதாரிகளை நாங்க இதுக்கு முன்னால் உள்ளவங்களை எவ்வாறு இந்த நாட்டில் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தை இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கிறோமோ அதே இந்த ஆட்சி என்ற பதவியை நாங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்றேன். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்க குர்ஆனை எடுத்து பார்த்தா முஸ்லீம்கள் என்றா இப்படியாப்பட்டவங்க, முஃமின்கள் என்றா இப்படியாப்பட்டவங்க, அவங்களுக்குரிய அந்தஸ்து இது, அவங்க யாருக்கும் அடிபணிக்கு வாழ்றவங்க அல்ல, அவங்க கண்ணியமானவங்க, அவங்களுக்கு இழிவுகள் கேவலங்கள் இருக்காது என்று குர்ஆன் பேசுது. ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இதை ஒருவர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்தா அது யாருன்னு விசாரித்தா அவர் அப்பாவி முஸ்லீம். ஒருவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது அல்லது அழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது விநாசப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்தா அது யாருடைய சொத்து என்றதை தேடினா அது ஒரு முஸ்லீமுடைய சொத்து. ஒருவருடைய தொழிற்சலம் உடைக்கப்பட்டிருக்கிறது, வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கிட்ட இருந்த முதல் லாபம் எல்லாம் இழந்து அவர் ஒரு பங்குரோக்காரனாக ரோட்டில் நிற்கிறார், இவ்வாறு ஒரு தொழிலாளி மாறி இருக்கிறார் என்று ஒரு செய்தி வந்தால் அது யாருன்னு விசாரித்தா அது ஒரு முஸ்லீம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி முஸ்லீம்கள நிலைமை போக
ஒரு ஊர்ல மக்கள் பலமாக அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, பலமாக உதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள், பெண்கள், சிறுவர்கள் உட்பட தாக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி வந்தா, அது எந்த ஊரு, அதுல யார் வாழ்ந்த ஊரு என்றதை தேடி பார்த்தா அது முஸ்லீம் ஊர்கள் இருக்கிறார், முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊரு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி நானும் நீங்களும் இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டம் குர்ஆன் சொல்லுது, இன்னொரு கட்டம் குர்ஆன்ல அல்லாஹ் வாக்களிக்கிறான். நீங்க கேவலத்துக்குரியவங்கள் அல்ல, நீங்க கலிமா சொல்லி ஈமான்தார்களாக ஆகிட்டீங்கன்னா நீங்க தான் மேலடைஞ்சவங்க, நீங்க தான் கண்ணியத்துக்குரியவங்க, நீங்க தான் இந்த உம்மத்தை வழி நடத்துறவங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு கேவலமான நிலையை, அடிபட்டு வாழ்ந்த ஒரு நிலையை, மக்களுக்கு அடிபணிஞ்சு வாழ்ந்த ஒரு நிலையை, எந்த நிலைமையிலும் இழிவை சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு இழப்பை சுமந்து கொள்ள வேண்டிய நிலையில நாங்க வாழ்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பொய் சொல்றானா அல்லது நாங்க இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே இது பொய்யா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமும் லாயுலிபுல்மியா, ஒரு நாளும் உன்னை வாக்களித்துட்டு அதுக்கு மாறு செய்யற பழக்கம் எங்கிட்ட இல்லை. பொய்யான வாக்குகளை சொல்றது அல்லாஹ்வோட பழக்கம் அல்ல. எது கடந்தாலும், எந்த வாக்காக இருந்தாலும் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அவன் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட்டே தான் ஆகும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வாறுண்டா இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த நிலைமைக்கு ஆளாகிக்கிறோம். முஸ்லீம்களாக இருக்கிறோம், அஞ்சு நேரம் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம். ஆனா நாங்க வாழ்ற நிலைமை, நாங்க வாழ்ற நாடு, நாங்க உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இப்படியாப்பட்ட ஒரு அடிமையான, ஒரு கீழ்த்திறந்த அளவுக்கு கேவலமான முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்றா இதுக்குண்டான காரணம் என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லீம்கள வீழ்ச்சி என்று வாழ நேரம், முஸ்லீம்கள வீழ்ச்சிக்குரிய காரணம் என்ன என்றதை தேடுற நேரம் பலரும் பல காரணத்தை சொல்லி, சிலர்கள் சொல்லலாம் முன்னால எவ்வளவு முஸ்லீம்கள்ல கல்விமான்கள் இருந்தாங்க, ஆனா இப்ப அப்படி கல்விமான்கள் முஸ்லீம்களுக்குள்ள இல்லை. இன்றைக்கும் சிலவங்களை கூட்டு எங்களை அரசியல்வாதிகள் எங்கேயும் பேசி முஸ்லீம்கள உரிமைய உடமைய பெற்றெடுப்பாங்க, ஆனா இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு அந்த கட்சி இல்லை. அன்றைக்கு இந்த முஸ்லீம்கள் எதுக்கும் தயங்க மாட்டாங்க, எங்கும் பேசுவாங்க, அவங்களுக்கு என்று படபடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் அவங்கள்ட்ட எதுவும் இல்லை, அவங்கள்ட்ட இப்படியான படபலம் இல்லை என்று சொல்ல ஒரு கூட்டம். முஸ்லீம்கள் அவங்கள்ட்ட வியாபார புத்தி, வியாபார டிக்ஸ் அவங்கள்ட்ட இருந்தது, அவங்கள்ட்ட சொத்து செல்வம் இருந்தது, அவங்களுக்கு எப்படி பிசினஸ் பண்ணணும், இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும் என்ற ஒரு சொத்து செல்வம் அவங்களோட கையில இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு அது இல்லை. இதெல்லாம் ஒரு காரணம். இப்படி எவ்வளவு காரணங்கள் அடுக்கிக் கொண்டே போயிருக்கு. இப்ப நாலஞ்சு நாளைக்கு முன்னாலே ஒரு நாள் சொல்லியிருந்தாரு, முஸ்லீம்கள நிலைமை இந்த அளவுக்கு வர காரணம் முஸ்லீம்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்ணனீட அறிவு குறைஞ்சிச்சுதான். ஒத்துக்கிட்ட கருத்து, அவங்க எந்தெந்த கலையில் இருக்கிறாங்களோ அந்தந்த கலையை சொல்லுவாங்க, அவங்க எந்தெந்த கலையில் அவங்க ஈடுபடுறாங்களோ அந்தந்த கலையை வச்சு அவங்க சொல்லுவாங்க. கருத்து என்ன, முஸ்லீம்கள கணனீட அறிவு குறைந்தவங்க இல்லாம பேசாங்க, அதனால இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு இழிவு, முஸ்லீம்களுக்கு வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. கருத்து அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒத்தொத்தரும் குர்ஆன் ஹதீஸ வச்சு இன்றைக்கு முஸ்லீம்கள இந்த வீழ்ச்சிக்குண்டான காரணம் எது என்றதை நாங்கள் தேடி பார்த்தோம் என்றா எங்களுக்கு பல காரணங்களை திரட்டியது. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் முஸ்லீம்கள்ட இருந்த ஐக்கியம், முஸ்லீம்கள்ட இருந்த ஒற்றுமை, முஸ்லீம்கள உள்ளங்கள் சேர்ந்திருந்தது. இன்றைக்கு அப்படியான ஒரு ஐக்கியம், அப்படியான ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. முஸ்லீம்கள உள்ளங்கள்ல ஒத்தொத்தரை பத்தி விரோதம், ஒருவரை பத்தி குரோதம், மற்றவரை பத்தி பொறாம இதெல்லாம் வந்து குடி புகுந்துட்டு முஸ்லீம்களுக்குள்ள இருந்த ஐக்கியம், ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. முஸ்லீம்கள்ட இருந்த ஒற்றுமை சீர் முஸ்லீம்களுக்கு இந்த அளவுக்கு வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. அன்பாத சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அந்த காலத்தில் எங்களை மூதாதையர்கள் பெற்று தந்த எங்களுக்கு எத்தனையோ உரிமைக்கு வந்த அந்த காலத்தில் வந்த பிரச்சனை இன்றைக்கு வந்தா எங்களுக்கு அந்த உரிமை கேட்டெடுக்கல. ஏன்னா முஸ்லீம்கள் செலவங்க செல்வாங்க, இதுகளே தேவை. இன்னொரு கூட்டம் செல்லும், இதுகளே தேவையில்லை. இன்னொரு கூட்டம் செல்லும், இதுகளே தேவையில்லை. மத்த கூட்டம் செல்லும், இதுகளே தேவை. அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான ஒரு நில முஸ்லீம்கள் ஈக்கிற நேரம் நாங்க எப்படி ஒரு உரிமையை, நாங்க எப்படி ஒரு உடமை கேட்டு பெறுது? அந்த காலத்தில் இருந்த ஒவ்வொருத்தரும், அந்த காலத்தில் இருந்த இஸ்லாமிய மூதாதையர்கள், அவங்க இந்த முஸ்லீம்களுக்கு பல சலுகைகளை எடுத்து வச்சாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க அந்த சலுகைகளை அனுபவிக்கிறது எப்படியா போனாலும், நாங்க சலுகைகளை முஸ்லீம்களை கொண்டு வாழ எப்படியா போனாலும், எங்களுக்கு எடுத்து தந்த சலுகைகளுக்கு சில சில தற்காலிக நிறுத்தங்கள் வருது. காரணம் முஸ்லீம்கள் ஒற்றுமை இல்லை, முஸ்லீங்கள்ட ஒற்றுமை இல்லை. முஸ்லீங்கள்ட கல்வில, முஸ்லீங்கள்ட உள்ளத்துல எங்கட சகோதரத்துவம் இருந்த ஐக்கியம், நாங்க எல்லாரும் இஸ்லாமியர்கள், நாங்க எல்லாரும் முஸ்லீம்கள், நாங்க எல்லாரும் சகோதரர்கள் என்ற இருந்த இந்த ஒற்றுமை அவங்களோட உள்ளங்கள்ல இருந்து, முஸ்லீங்கள்ட உள்ளங்கள்ல இருந்து கலந்து போயிட்டு, அதனால இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இழிவான நிலையை நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்துக்குள்ள வார கட்டத்தை நாங்க அவதானிச்சு பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், நீங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வாரீங்க, இது மட்டும் அல்ல, நீங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு தொழுக கடமை, நோம்பு கடமை, ஜகாத் கடமை, ஹஜ்ஜி கடமை, அதொரு பக்கம். ஆனா இன்னொரு சைடு, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைவர். இஸ்லாத்துக்குள்ள உங்களுக்கு நிலச்சமும் புளிக்கிறா, நான் கலிமா சொல்லிட்டேன், நான் ரப்ப ஏற்றுட்டேன், இப்ப ஏத வாழ்க்கையில எனக்கு நினைச்ச மாதிரி நடக்கணும், என்ன தட்டி கேட்க, என்ன இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல யாரும் இல்லை என்ற ஒரு நினைச்ச முப்பு போகலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று முதல் நாளை கியாமம் பரியந்தம் தோன்ற போகும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைவர். அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழாலதான் நிற்போம். அன்பாத சகோதரர்களே, பெரியார்களே, எங்க ஒத்துமை சீர்குலைஞ்சு போகுமோ அந்த சமுதாயத்திடத்துல எது இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு நிலைத்து நிக்கல, தலைநோக்கி நிக்கல. ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துல எந்த வசதியும் இல்லை, ஓலை குடிசையில வாழ்ற மக்கள். ஆனா யாரும் அடுத்தவனை பார்த்தா இதே இந்த சகோதரன் பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவம், அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்குது. இந்த கிராமம், இந்த ஓலை குடிசையில வாழ்ற இந்த கிராமத்துக்கு ஒரு பிரச்சனை இன்னொரு பலமான ஊராலையோ அல்லது ஒரு நாட்டாலேயோ அல்லது அரசாங்கத்தாலேயாக இருந்தாலும், அவர்கள் எந்த ஆயுதமும் இல்லாமல், எந்த பலமும் இல்லாமல், எந்த யுத்தமும் இல்லாமல் அந்தந்த குடிசைகளிலே கொல்லப்பட்டாலும் அவங்க போறது வீர மரணமா? அவங்க போறது வீர மரணமா? அவங்களோட மரணம் அது வீர மரணம். அவங்க கோழைகளாக மூத்தார்கள், அவங்க கோழைகளாக இந்த உலகத்தை விட்டு பிரியல்ல. அவங்க யாரும், நாங்க ஓலை குடிசைக்குள்ள இருக்கிறோம், எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும், அதனால இவனை காட்டி கொடுப்போம், அவனை காட்டி கொடுப்போம், இவனை போட்டு கொடுப்போம், இவனை இதுல சிக்க வைப்போம் என்று அவங்க அவங்களுக்குள்ள விரல்களை நீட்டி தப்பு பார்க்கல. நாங்க எல்லாரும் ஒன்றில் இருக்கும் சகோதரிகள், நாங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களை போல, நாங்க எல்லாரும் ஒரே சகோதரத்துவத்துடன் வாழும் முஸ்லீம்கள் என்ற இந்த ஐக்கியம் இருந்தால், அந்தந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் எங்களுக்கு ஆக பெரிய பலம், இதுதான் எங்களுக்கு ஆக பெரிய பலம். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆள் வப்பாத்தா போறாள், கோடிக்கணக்கான சம்பளம், கோடிக்கணக்கான சொத்து செல்வம், இதை விட்டுட்டு போறாள். இன்னொரு வப்பாத்தா, அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு கடை தான். அந்த கடையில் எந்த லெவலில் இருக்குது? ஓலையால் அடிச்சிருந்தாரு, சும்மா ஏதோ ஒரு தட்டுமாய் போட்டிருந்தா அதை கொஞ்சம் ஒரு லெவலுக்கு ஆக்கி ஒரு பழக கடையா கொண்டு வச்சுக்கிறார். இவருக்கும் ஒரு மூணு புள்ள, மூணாம் புள்ள கோடிக்கரை விட்டுட்டு போறாரு, இவருக்கும் மூணாம் புள்ள. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இந்த கோடிக்கணக்கு பணத்தை சொத்து செல்வத்தை விட்டுட்டு போன இந்த செல்வந்தர், இந்த தனவந்தர், இந்த கோடீஸ்வரர், இவருடைய மூணு பிள்ளைகளோட உள்ளத்திலையும் ஒத்துமை இல்லை, இவர்கள் மூணு பிள்ளைகளோட உள்ளத்திலையும் ஐக்கியம் இல்லை. நானே பார்க்கிறான் தம்பிக்கு கொடுக்காம அவன் புழுங்க, தம்பி பார்க்கிறான் நானுக்கு கொடுக்காம அவன் புழுங்க, இப்படி ஒத்தொத்தரும் அவனவன் அவனவன் சுயநலத்தை பார்த்தா அன்றைக்கு அந்த லட்சக்கணக்கு கோடிக்கணக்குடன் இருக்கும் அந்த முதல் அவன் பிரித்தெடுக்க இவன் பிரித்தெடுக்க அவன் கையில் இருந்து பணம் முடிய நாளைக்கு எல்லாரும் பேமெண்ட்ல வந்து நிக்கிற லெவலுக்கு வரும். காரணமே உள்ளத்துல ஐக்கியம் இல்லை, ஒற்றுமை இல்லை. எங்களோட வாப்ப எப்படி இந்த கடையை செஞ்சு கொண்டு போனாரோ, எங்களோட வாப்ப எப்படி இந்த ஃபேக்டரியை செஞ்சு கொண்டு போனாரோ, எங்களோட வாப்ப எப்படி இந்த கம்பெனியை செஞ்சு கொண்டு போனாரோ, அதே சிஸ்டத்துல நாங்களும் அண்ணன் தம்பிகளாக இணைஞ்சி இந்த கடையை கொண்டு போவோம், இந்த கம்பெனியை கொண்டு போவோம், இந்த தொழிற்சாலையை கொண்டு போவோம் என்று அவங்க முன்வரல. எனக்கு ஏண்ட பங்கு, உனக்கு ஓண்ட பங்கு, உனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வாரது எனக்கு வரணும், ஏண்ட நலவை நான் பார்ப்பேன் என்று பிரித்தெடுத்தாங்கடா, அவங்களுக்கு அங்க வீழ்ச்சி தான். பிரித்தெடுக்கிற நேரம் பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் ஏந்த கைக்கு வாரதை போல விளங்கும், ஆனா அன்பாந்த சகோதரர்களே பெரியார்களே அவங்களுக்கு அங்க வீழ்ச்சி. இன்னொரு வப்பாத்தா போறார், அவருடைய கடை பழக கடை ஒரு நாளைக்கு வியாபாரம் செல்றது 1000 ரூபா அல்லது 800 ரூபா தான் நயம் தேடுகிறார். அவருக்கு மூணு பிள்ளை, ஆனா அவங்களோட உள்ளத்துல ஐக்கியம் இருக்குது, ஒத்துமை இருக்குது. நாங்க இதை எப்படியாவது முன்கொண்டு வரணும், நாங்க இதை எப்படியாவது செஞ்சு இதை வளர்ச்சியடைய செய்யணும் என்ற ஒத்துமையோட ஐக்கியத்தோட நல்ல உள்ளத்தோட சேர்ந்து செஞ்சாங்கண்டா, அந்த பழக கடை ஒரு கம்பெனியாக ஒரு தொழிற்சாலையாக மாறி போறது வளர்ச்சி அதுல. அன்பாத சகோதரர்களே பெரியார்களே, நான் எதை சொல்ல வரேன்டா, நாங்க சிறுபான்மை பெரும்பான்மை என்றது பேச்சல்ல. எங்கட கையில எந்த ஆயுதமும் இல்ல, எங்கட கையில எந்த யுத்த பலமும் இல்ல, எங்கட கையில எந்த போர் பலமும் இல்ல, எங்கட கையில எந்த படையும் இல்ல, எங்களுக்கு யுத்தம் செய்ய ஏலாம், நாங்க ஒத்தரும் இந்த இந்த அந்நிய கிராமங்களுக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு நாங்க சிறு சிறு குடும்பங்களாக சிறு சிறு தொகையினராக வாழ்றோம், இதனால நாங்க அடிபணிஞ்சு கொண்டிருக்கிறோம், இது இல்ல. அன்பாந்த சகோதரர்களே பெரியார்களே, நாங்க எப்படி பிரிஞ்சு வாழ்ந்தாலும், நாங்க எங்கெங்க சிறு சிறு கிராமங்களுக்குள்ள இருந்தாலும், நாங்க எல்லாம் முஸ்லிம், நாங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் என்று எங்களோட உள்ளங்கள் எப்ப ஒன்று சேருமோ, எப்ப இந்த ஐக்கியம் இந்த ஒற்றுமை உருவாகுமோ, அன்பாந்த சகோதரர்களே பெரியார்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு எங்கட உரிமை எங்க உடமைய உண்மையான முறையில் கம்பீரமான முறையில் நின்று பெற்று தர வைப்பார். சகோதரர்களே பெரியார்களே, ஆகவே இந்த ஐக்கியம் ஒற்றுமை என்ற இந்த தலைப்பை எடுத்து எங்கட முஸ்லீம்களுக்குள்ள இதை எப்படி கொண்டு வர முடியும், இந்த ஒற்றுமையை இந்த ஐக்கியத்தை எங்கட முஸ்லீம்களுக்குள்ள எப்படி உருவாக்க முடியும் என்றத நாங்க ஆலோசிச்சு பார்த்தா, சகோதரர்களே பெரியார்களே, மூணு இடங்களால இந்த ஒற்றுமை என்ற தலைப்பு உடஞ்சு போகுது. முஸ்லீம்களுக்குள்ள மூணு விஷயத்தை வச்சு இந்த ஒற்றுமை என்ற விஷயம் உடஞ்சு போகுது. முஸ்லீம்கள ஒற்றுமை சீர்குலைய காரணம் மூணு விஷயம், அது விசேஷமாக மூணு காரியங்களை வச்சு இன்றைக்கு எங்கட முஸ்லீம் கிராமங்களுக்குள்ள பிரச்சனை, எங்கட முஸ்லீம் வீடுகளுக்குள்ள பிரச்சனை, எங்கட முஸ்லீம் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, எங்கட முஸ்லீம் நகரங்களுக்குள்ள பிரச்சனை, எங்கட முஸ்லீம் மசூதிகளுக்குள்ள பிரச்சனை வருவது விசேஷமாக மூணு காரணங்களை வச்சு. அன்பாந்த சகோதரர்களே பெரியார்களே, முதலாவது காரணம் இன்றைக்கு எங்கட முஸ்லீம்களுக்குள்ள ஒற்றுமைய முஸ்லீம்களுக்குள்ள ஐக்கியத்தை எங்கட முஸ்லீம்களுக்குள்ள சகோதரத்துவத்தை கொண்டு வருவதற்கு முடியாம இருக்கிறதுக்கு முதலாவது காரணம், ஒரு தலைமைத்துவத்தின் கீழே எங்கட முஸ்லீம்கள் இல்லை. ஒரு தலைமைத்துவத்தின் கீழே எங்கட முஸ்லீம்கள் இல்லை. அதனாலதான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொன்னான், நீங்க கலிமா சொல்லி முஸ்லிமாக மாறுவது மாத்திரம் அல்ல, இங்க உங்களுக்கு ஒரு தலைவரும் இருக்கிறார், அவருக்கு கீழால அடிஞ்சு படிபணிஞ்சு போறது உங்களோட கடமை. அல்லாஹ் சொன்னான், அத்தியுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க. அதே போல வாத்தி ஒரு ரசூல், நீங்க எனக்கு எப்படி வழிபடுறீங்களோ அதே போல உங்களோட தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு நீங்க வழிபடணும். இவர் உங்களோட தலைவர். அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்றார், நபியே நாங்க உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட், நாங்க உங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை சந்திக்கிறோம், இந்த தலைமைத்துவத்துக்கு இல்ல யாரு அடிப்பணி இல்லையோ அவங்க உண்மையான ஈமான்தாரிகள் அல்ல. சத்தியம் பண்ணி சொல்றார், என் மீது சத்தியமாக சில கூட்டம் அவங்க ஈமான்தாரிகள் அல்ல. அவங்க முஸ்லிம் என்று இருந்தாலும், அவங்க இஸ்லாமியர்கள் என்று அவங்கள காட்டிக்கொண்டாலும் அவங்க முஸ்லிம்கள் அல்ல, அவங்க முஃமின்கள் அல்ல. நபியே அவங்க அவங்களுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, அவங்களுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய தகராறுகளுக்கு உங்களை தலைவராக அவங்க ஆக்கணும். உங்களோட அவங்களோட பிரச்சனைகளுக்கு, அவங்களோட சிக்கல்களுக்கு உங்களோட நீதி, உங்களோட தீர்ப்பு தீர்ப்பாக போகணும். அந்த மக்கள் அதை எடுத்து நடக்கணும். அவங்க எடுத்து நடக்கலையா அவங்க உண்மையான ஈமான்தாரிகள் அல்ல. அந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு ஒரு தலைமைத்துவத்தை வச்சுத்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த காலத்தில் இருந்த மக்களையும் கொண்டு சேர்த்தார். இன்றைக்கு எங்களுக்கு சீக்கிரமாய் குரோதம் விரோதம் அந்த ஜாகிரியா காலத்துல சஹாபாக்களுக்கு இருக்கல்ல. இன்னைக்கு எங்களோட குரோதம் விரோதம் எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தா ஆக கூடினா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நீக்கும். அது ஏதோ ஒரு காணி பிரச்சனை, வாகன பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இதுக்குள்ளதான் நீக்கும். அந்த காலத்தில் இருந்த மக்கள் அவங்களுக்குள்ள போன பிரச்சனைகளே வருஷக்கணக்காக வருஷ வருஷமாக பரம்பரை பரம்பரையாக போன பிரச்சனை, இந்த குரோதம் இந்த விரோதம், அவங்க குரூப்ல இவரு கொள்றது, இவங்க குரூப்ல அவரு கொள்றது, இப்படியான ஒரு விரோதம் குரோதம் அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்தது. அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தலைமைத்துவத்தை வச்சு ஒத்துமையாக்கினார். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, யா மஅஷரல் அன்சார், ஏ அன்சாரி சஹாபாக்களே, இன்னைக்கு நீங்க இப்படி ஒத்தருட தோல்ல ஒத்தரு கை போட்டிருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க இப்படி ஒத்தர் ஒத்தர் சகோதரா பாக்குறீங்க, உங்களோட உள்ளங்கள் இன்றைக்கு இவ்வளவு தூய்மையாக ஒத்தர் சகோதரன் என்று பாக்குது, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை உங்களுக்கும் தான் என்று உங்களோட உள்ளங்கள் தாங்கிக் கொள்ளுது. ஏ அன்சாரிகளே, நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க உன்னை நினைவு கொண்டு பாருங்க, குந்தும் முத்த பர்ரிக்கீன், நீங்க எல்லாரும் பிரிவினை உள்ளவர்களா இருந்தீங்க. உங்கள ஒத்தர் ஒத்தருக்கு காத்தேலா, அவரு வந்தா இவரு பிடிக்காது, இவரு வந்தா அவரு பிடிக்காது, எப்பையும் அவங்கள ஒரு ஆளை கொள்ளணும் என்ற எண்ணம் இவருக்கு, இவங்க அவங்கள ஒரு ஆளை காயப்படுத்தணும் என்ற எண்ணம், அந்த வெறித்தனம் இவங்களுக்கு, இப்படியான ஒரு நிலைமையில நீங்க வாழ்ந்து வந்தீங்க. அல்லாஹூபி, அல்லாஹ் உங்களை ஒற்றுமையாக்கினான் என்ன வச்சு, என்ற தலைமைத்துவத்தை வச்சு. அதத்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபியே நீங்க இந்த உலகத்துக்கு போயிட்டு இந்த நுபுவத்தை எடுத்துக்கொண்டு தாவத் கொடுக்கிற நேரம் நீங்க அவுஸ் ஹஸ்ரத் என்று ரெண்டு குழுவை பார்த்தீங்க, அவங்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சனை போய் கொண்டிருந்தது, இவங்களை ஒத்துமப்படுத்த நபியே லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லத்த பைன குலூபிஹிம், இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் நீங்கள் செலவழித்து பணமாக ஆக்கி அவைகளை செலவழித்து இவங்களை ஒத்துமையாக்க பார்த்திருந்தாலும் மா அல்லத்த பைன குலூபிஹிம், அவர்களோட உள்ளத்துக்கு மத்தியில ஒரு ஒத்துமைய, ஒரு ஐக்கியத்தை, ஒரு சகோதரத்துவத்தை நீங்க ஒரு நாளும் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க நபியே, மாறாக நீங்க எப்படி தெரியுமா கொண்டு வந்தீங்க, நாங்க உங்களுக்கு உங்களுக்கு அமைச்சு தந்த தலைமைத்துவத்தை வச்சுத்தான் நீங்க அவங்களை ஒத்துமப்படுத்தினீங்க. அந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தலைமைத்துவம் என்பது முஸ்லீம்களுக்கு ஆக முக்கியம். தலைமைத்துவம் என்பது முஸ்லீம்களுக்கு ஆக முக்கியம். ஒரு அமீருக்கு கீழே, ஒரு குழுவுக்கு கீழே கட்டுப்படுறது என்பது முஸ்லீம்களுக்கு ஆக முக்கியம். இந்த ஐக்கியம் சீர்குலைஞ்சிட்டது. ஒரு குரூப்பை ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணி கொண்டு போறார், இன்னொரு குரூப்பை இன்னொரு ஆள் மெயின்டைன் பண்றார், அவருக்கு எதிராக இவர், இவருக்கு எதிராக அவர், அவரை பத்தி அவருடைய குறைய பத்தி அவருடைய குழுவால் நடக்கக்கூடிய அவருடைய குழுவால் நடக்கக்கூடிய தவறுகளை பத்தி இவர் இவருடைய குழுவை வச்சுக்கொண்டு பேசுறது, இவருடைய குழுவில் போகக்கூடிய தவற, இவருடைய குழுவில் இருக்கக்கூடிய வீக்னஸ்களை அவர் ஒரு குழுவை வச்சு அவர் அங்க பேசினார். எனவே எங்கட முஸ்லீம் உம்மத்து ஒரு தலைமைத்துவமாக ஒன்று சேர்ந்து ஒன்று சாதிக்கிறதுக்கு எப்படியா போனாலும் எங்கட முஸ்லீம்களுக்குள்ள குரோதம் விரோதம் உருவாக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. யாரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாம போவாங்களோ அவங்க ஜாஹிலியா காலத்துல முஹ்தா போல ஆக்கிரமாயில. அவர் எவ்வளவுதான் ஒரு முஸ்லீம போல, நான் இப்படி, நான் அந்த கொள்கை, நான் இந்த கொள்கை, நான் இப்படி தீன்ல இருக்கிறேன் என்று அவர் அவரா நினைச்சு அவர் மூத்தா போனாலும் அவர் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படலையா? அவர் அந்த நாட்டில் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற தலைமைத்துவத்துக்கு அவர் அடிபணி இல்லையா? அவரு ஜாஹிலியா காலத்துல மூத்தா போறவரை போலதான். சஹி முஸ்லிம் ஹதீஸ், மன் மாத்த தலைமைத்துவத்துக்கும் கீழால இல்லை. நான் நினைச்சமா நாம் சும்மா அவனுக்கு இவனுக்கு அடிபணிஞ்சு கொண்டு அவன் சொல்றது இவன் சொல்றதை கேட்டுக்கொண்டு போற சொல்லி அல்ல, அந்த பொலிசனத்தில் இல்ல என்ற பழக்கம். நான் நினைச்சமா நாம் போகணும், நான் நினைச்சமாய் நான் போகணும், நான் அஞ்சு நேரம் சொல்லுறேன், நான் கொஞ்சம் சதக்கா கொடுக்கிறேன், நான் ஜக்கா கொடுக்கிறேன், ஏதோ ஊர்ல தேவைண்டா என்னை மக்கள் வந்து கூப்பிடுறாங்க, என்னால் ஒரு கணக்கு மக்களுக்கு போகுது, இதனால நான் நினைச்ச போக்குல நான் போகணும், யாருக்கும் நான் கட்டுப்படுறது இல்லை. சொல்லலாம் சொல்லலாம், அவன் சொல்லி காட்டினாங்க, மாத்த மீத்தத்தல் ஜாஹிலியா. இவன் ஜாஹிலியா காலத்துல ஒரு ஆள் எப்படி வாழ்ந்துட்டு எந்த இஸ்லாம் எந்த மார்க்கம் எந்த தீனும் இல்லாம ஒரு காபிர போல ஒரு முஸ்லிக்க போல இந்த கெட்ட பழக்கங்களோட மிருகத்தனத்தோட இந்த ஜாஹிலியா காலத்துல அந்த மதத்தனமான காலத்துல எப்படி ஒருத்தன் பார்த்தா போறானோ அதே போலதான் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால கட்டுப்படாத. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நான் எதை சொல்ல வரணும்டா, அல்ஹம்துலில்லா இன்றைக்கு எங்கட நாட்டில் இந்த முஸ்லீம்களை வழி நடத்த, இந்த முஸ்லீம்களை இந்த முஸ்லீம்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கட்டத்துக்கு ஏற்ப பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து முஸ்லீம்களோட உரிமைகளை எடுத்து சொல்லி முஸ்லீம்களோட உரிமைகளை பற்றி பேசி முஸ்லீம்களோட ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டு முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று இந்த எண்ணத்தில் இன்றைக்கு எங்கட ஜமியத்துல் உலமா இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இந்த முஸ்லீம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்க எந்த கட்சியில இருக்கலும், எந்த கொள்கையில இருக்கலும், அவங்க எந்த குடும்பத்தில் இருக்கலும், அவங்க எந்த பரம்பரையில வந்தவங்களா இருக்கலும், எந்த அமைப்பில் இருந்தவராக இருந்தாலும் கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த ஜமியாவுக்கு கட்டுப்படுறது அவசியம் என்றதை நாங்கள் ஒத்தொத்தரும் எங்களோட உள்ளத்தில் நல்லா நினைச்சுக்கொள்ளும். எங்கள்கிட்ட சில நேரம் எங்கட ஊர் ரீதியாக எங்கட கட்சிக்கு நடந்த சில சில பிரச்சனைகளை வச்சு எங்கட கொள்கைக்கு நடந்த சில சில பிரச்சனைகளை வச்சு ஜமியா கிட்ட நாங்க கேட்க வேண்டிய எத்தனையோ கேள்விகள் இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, அது எங்களுக்கும் ஜமியாக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம். அது நாங்க அவங்களோட பேசி நாங்க தீர்த்து கொள்வோம். இதை சந்தர்ப்பமாக வச்சு இந்த குரோதத்தை வச்சு இந்த விரோதத்தை வச்சு அந்நியர்களோட சேர்ந்து நாங்க யாருடைய கட்டுதலையும் இல்லாம நாங்க யாருக்கும் வழிபடாம நாங்க நினைச்ச மூப்புல போய் நாங்க பிரச்சனைகளை விலக்கி வாங்குறது, இது ஒரு முஸ்லீம்ட பழக்கம் அல்ல. ஆகவே அழகிய ஒரு தலைமைத்துவம், நல்ல ஒரு தலைமைத்துவம் ஜமியத்துல் உலமா அண்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு எங்க நாட்டில் இருக்குது. இதுக்கு நாங்க ஒத்துத்தரும் கட்டுப்படணும், இதுக்கு வழிபடணும், இதுக்கு கீழால எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்க செஞ்சு கொண்டு போகணும். எங்களை உள்ள ஒரு பிரச்சனை, எங்களை ஊர்ல உள்ள ஒரு பிரச்சனை, எங்களை ஊர்ல ஒரு நிலைமை உருவாகி கொண்டு வருது. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட தொடர்பாகவும் அவங்களோட அனுபவம் இது எப்படி நடந்து கொள்றது, இந்த கட்டத்தில் நாங்க எதை கையாளணும், இந்த நேரத்தில் நாங்க மெயினாக எதை கையாண்டு இந்த பிரச்சனையை நீக்கிக் கொள்ளணும் என்ற விஷயத்தை அவங்களோட தொடர்பாகவும் அவங்களோட தொடர்பாகி அந்த தீர்வை நாங்க எடுத்து அமல்படுத்தினோம் என்றா அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையான வெற்றி என்றதை நாங்க ஒரு நாளும் மறந்துடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட நாட்டில் இருக்கிற ஜமியா என்றது அவங்க எந்த கொள்கைக்கும் சார்ந்து போறவங்க அல்ல, எந்த கட்சிக்கும் சார்ந்து போறவங்க அல்ல. அவங்க தனி முஸ்லீம்களை, இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களை எப்படி குர்ஆன் ஹதீஸ் படி வழி நடத்தி கொண்டு போகையிலும், இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களை இந்த இலங்கையில அவங்களோட உரிமைகளை பெற்றெடுக்க குர்ஆன் ஹதீஸ் படி எவ்வாறான போராட்டங்களை செஞ்சு என்னென்ன முயற்சிகளை எடுத்து இந்த முஸ்லீம்களை பாதுகாக்க முடியும் என்ற முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே. ஆகவே இப்படியான ஒரு தலைமைத்துவத்தை நாங்க எடுத்து அதுக்கு வழிபடுறது இன்றைக்கு ஏற்பட்டிருக்க கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான ஒரு இந்த பிரச்சனைகள் எங்கள்கிட்ட இருந்து கலந்து போவதற்கு உண்டான ஒரு காரணமாக இருக்கும் இந்த ஜமியாவுக்கு நாங்கள் அடிபணிஞ்சு நடக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுறத சிலவங்க அவங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் அவசியம் இல்லை, நாங்க நினைச்சமாய் நடப்போம், இதெல்லாம் எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள கொண்டு வராது என்று அநேகமானவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இல்ல, சஹாபாக்கள் வரலாறுகள் நாங்க எடுத்து பார்த்து கொண்டோம் என்றால் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாமல் போனதனால், அமீருக்கு வழிபடாமல் போனதனால் மிகப்பெரும் நஷ்டங்களை, மிகப்பெரும் இழிவுகளை, மிகப்பெரும் கை சேதங்களை அந்த காலத்துல சஹாபாக்கள் கூட அனுபவிச்சிருக்கிறாங்க என்றதை எங்களுக்கு திட்ட தெளிவாக ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஜாமியத் திர்மிதியில ஒரு ஹதீஸ் பதிவாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட காலத்துல ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க விவசாயியாக இருந்தாங்க, அவங்க விவசாயம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அந்த ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தோட்டத்துக்கு பின்னால் உள்ள ஒரு தோட்டத்துல ஒரு அன்சாரி மனிதன் விவசாயம் செஞ்சு கொண்டிருந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பிரச்சனை வார நேரம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அந்த தலைமைத்துவத்துடைய முடிவை ஏற்று நடந்தா அவருடைய முடிவு என்னவாகும்? ஒரு பிரச்சனை ஏற்படுற நேரம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அவங்க சொன்ன ஆலோசனையை எடுத்து நடக்காம மமத போக்குல நாங்க நினைச்ச மாதிரி நடந்தா என்ன ஆகும் என்றது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த சம்பவத்தை வச்சு எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். முழு உம்மத்துக்கும் உணர்த்தினாங்க ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்பணிந்தால், ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டால் அவருடைய முடிவு இன்னவாகும், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படல அவருடைய முடிவு இப்படியாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கட காணி முன்னால் வைக்குது, அன்சாரி மனிதன் காணியை கடுத்த காணி பின்னால் உள்ள காணி. இந்த ரெண்டு பேருக்கும் தேவையான விவசாயத்துக்கு தேவையான அந்த தண்ணீர் வரக்கூடிய வாய்க்கால் முதலாவதாக வருவது அதில் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட தோட்டத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக வர்றது அந்த அன்சாரி மனிதனோட தோட்டத்துக்கு. அந்த அன்சாரி மனிதன் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வழக்கம் எப்படி என்றா, ஆரம்பத்தில் அன்சாரி மனிதன் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களோட தோட்டத்துக்கு தண்ணீரை நிரப்பிக் கொள்வாங்க, அதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் அன்சாரி மனிதன் தோட்டத்துக்கு தண்ணீரை விடுவாங்க. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, கொஞ்ச காலம் இப்படியே போகுது. அந்த அன்சாரி மனிதன் வந்து சொன்னாரு, ஏ சுபைரே, வளமையாக நீங்க தான் ஆரம்பத்துல தண்ணி எடுக்கிறீங்க, ஆனா இந்த முறை எனக்கு தண்ணி ஆரம்பத்துல வரணும், அதற்கு அடுத்த கட்டமாக நீங்க நான் எடுத்ததன் பின்னால என்ன தோட்டத்தில் நான் தண்ணியை நிறைச்சினதன் பின்னால நீங்க தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க. சுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் தண்ணி எடுக்காம உங்களுக்கு தண்ணியை தந்துட்டு நான் இரண்டாவதாக தண்ணியை நிரப்புறது சிரமம். நான் தண்ணியை நிரப்பி கொண்டு உங்களுக்கு தண்ணி அனுப்புறது இதிலே, அதனால இப்படியே செஞ்சு கொள்வோம்னு சொன்னார். அந்த அன்சாரி மனிதன் சொன்னாரு, அது சரி வராது, எனக்கு ஆரம்பத்தில் தண்ணி ஓடும், அதுக்கு அடுத்ததாக நீங்க எடுங்க. அதில் சுபைர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்ல அது சரி வராது, எனக்கு தான் ஆரம்பத்தில் தண்ணி ஓடும். ரெண்டு பேருக்கும் வாதம் முட்டுது. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அழகான ஒரு தலைமைத்துவம் இருந்தது. அதனால சுபைர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த அன்சாரி மனிதனும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறைப்பாடு செய்கிறாங்க. யார சூழல்லாம் இப்படித்தான் நீங்கள் ரெண்டு பேர தோட்டமும் கிட்ட கிட்ட இருக்குது, சுபர் தோட்டம் ஆரம்பத்தில் இருக்குது, எந்த தோட்டம் பின்னால இருக்குது, எல்லா நேரமும் இவர் தான் தண்ணி ஆரம்பத்தில் நிறைக்கிறாரு, ரெண்டாவது கட்டமாக தான் நான் தண்ணியை நிறைக்கிறேன், அதனால இந்த முறையை நான் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் என்று சுபர்ட முறப்பட்டேன், ஆனா அவர் இதுக்கு ஏற்றுக்கொள்றார் இல்ல, அவர் இதுக்கு அடிபணிஞ்சு வாரார் இல்ல, யார சூழல்லா எனக்கு ஆரம்பத்தில் தண்ணியை தரணும் என்று அவர் நின்றார். சுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யார சூழல்லா இல்ல எனக்கு ஆரம்பத்துல தண்ணி வரணும், அதுதான் லேசி என்று அவர் நின்றார். ரெண்டு பேரும் ரெண்டு சைட்ல வாதாடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனையை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. பார்த்ததா சுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்கள காணிச்சுதான் முதலாவதாக தண்ணி வருது. சுபைர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க தண்ணியை எடுக்காம இந்த அன்சாரி மனிதனுக்கு தண்ணியை எடுத்து அனுப்பிட்டு அவரு தண்ணீரை நிரப்புறது கஷ்டமான விஷயம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சாங்க, வலமை போலவே சுபைர் ஆரம்பத்துல தண்ணீரை எடுக்கட்டும், அடுத்த இரண்டாவது கட்டமாக இந்த அன்சாரி மனிதன் தண்ணீரை எடுத்துக்கொள்ளும். இப்ப தீர்வு கொடுத்தாங்க, அஸ்கியா சுபைர், அஸ்கியா சுபைர், ஏ சுபைரே, நீங்க ஆரம்பமாக உங்களோட தோட்டத்துக்கு தண்ணீரை நினைச்சுக்கோங்க, உங்களோட தோட்டத்துக்கு நீங்க ஆரம்பமா தண்ணீரை நினைச்சுக்கோங்க, சும்மரசில் இலாஜாரி, அதற்கு அடுத்த கட்டமாக நீங்க உங்களோட அந்த அன்சாரி மனிதன் தோட்டத்துக்கு தண்ணீரை அனுப்புங்க. இதை சுபைர் ரலி அல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு. எனக்கு தண்ணி ஆரம்பத்தில் வருது, நான் எடுத்து மற்றவருக்கு அனுப்புறதுதான் லேசி, அதனால அவர் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாரு. அடுத்ததாக அந்த அன்சாரி மனிதன் அவர் என்ன செஞ்சாருண்டா, அவருக்கு இந்த தீர்ப்பு ஜெம்மிக்கல்ல, நான் குடிச்சு நின்றது நடக்கல்ல, நான் எதை சொன்னேனோ அது எனக்கு நிறைவேறல்ல. அவரு சொன்னாரு, யார சூழல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்த்து கேட்டாரு, யார சூழல்ல நீங்க இப்படி சைட் போட்டா ஒரு பக்கத்துக்கு வாசா சைட் இருந்து நீங்க தீர்ப்பு செய்றீங்களே, இது அன்சான இப்னத்து அம்மிக்க யார சூழல்ல, உங்களோட சாச்சாட மகன் சுபைர் என்பதற்காகவா நீங்க சைட் இழுத்து தீர்ப்பு செய்றீங்க யார சூழல்ல என்று அந்த அன்சாரி மனிதர் கேட்டார். சகோதரர்களே பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வந்தது, முகங்கள் சிவந்தது. என்ன பார்த்து இவன் இப்படியான கேள்வி கேட்கிறானா, நான் கொடுத்த தீர்வு இவனுக்கு தீர்ப்பாக விளங்குது இல்லையா, ஏந்த தலைமைத்துவத்தை, ஏந்த முடிவை, ஏந்த தீர்ப்பை, ஏந்த நீதியை இவனுக்கு ஏற்க முடியாமல் போகிறதா என்று அவங்களுக்கு கவலை ஏற்படுது, கோபம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ஆயத்திறக்கிறான், நபியே நீங்க சொல்லுங்க, ஏந்த மேல சத்தியமாக சத்தியமாக இந்த இவன் ஒரு நாளும் ஈமான்தாரி அல்ல, இவன் இப்ப முஸ்லீமாக இருந்தாலும், இவன் இப்ப அன்சாரி மனிதனாக இருந்தாலும் இவன் முஸ்லீம் அல்ல. ஏன் காரணம், இவன் உங்களை நீதிபதியாக ஏற்கல்ல, இவன் உங்களோட தலைமைத்துவத்துக்கு அடிபணி அல்ல, அதனால நபியே இவன் ஒரு முஸ்லீம் அல்ல, இவன் ஒரு முஃமின் அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல வாக்கு கொடுக்கிறான். உண்மையிலேயே அந்த அன்சாரி மனிதனுடைய சரித்திரங்களை புரட்டி பார்த்தா, தேடி பார்த்தா, அந்த அன்சாரி மனிதன் மதம் மாறித்தான் அப்பாத்தா பேசுகிறார். சகோதரர் பெரியார் யார் ஒரு சஹாபி, அவரோட பேரு மறைக்கப்பட்டது, அன்சாரி சஹாபி. அன்சாரி சஹாபாக்களுடைய கிரேட் என்ன? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான், ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான். புகாரியில ரிவாயத், அன்சாரி சஹாபாக்களை நேசிக்கிறது இருக்கிறது, இது ஈமானில் இருந்தும் உள்ளது. ஒருத்தன் அவன் அல்லாஹ்வை ஏற்றுகிறான், நபியை ஏற்றுகிறான், மொத்த சஹாபாக்களையும் ஏற்றுகிறான். ஆனா ஒரு அன்சாரி சஹாபியில விஷயத்துல அவனுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு. அந்த சஹாபியை இவன் தூற்றான், வெளியில சொல்லாவிட்டாலும் அவன் உள்ளத்துல அந்த அன்சாரி சஹாபியை பத்தி கொஞ்சம் தாழ்ந்த எண்ணம் என்றா அகீதாத அடிப்படையில அந்த அந்த முஸ்லீமுடைய ஈமான் தான் கேள்விக்குறி. இவர் உண்மையான ஈமான்தாரியா இல்லையா? இவ்வளவு சிறப்புக்கு கொண்டு வந்து வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அன்சாரி சஹாபாக்களை, இந்த அன்சாரிகளுக்குள்ள இருந்த ஒரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இத்தாஅத் செய்ய முடியாமல் போனது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், நீ அன்சாரிகளுக்குள்ள இருக்குமானம், முஹாஜிரீங்களுக்குள்ள இருக்குமானம், மொத்தமாக நீ சஹாபாக்களுக்குள்ளே மானம், நீ முஸ்லீம்களுக்குள்ளே மானம்ண்டே அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டார். எவ்வளவு முக்கியமான விஷயம் ஒரு அமீருக்கு தாத்தியது. ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே முஸ்லீம்கள் இருக்கிறது என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம். சகோதரர்களே பெரியார்களே, இன்று வரைக்கும் எங்களை நாட்டில் ஓரளவாவது இந்த ஜமியாவுக்கு கட்டுப்பட்டு மக்கள் நடந்ததுனால்தான் இன்றைக்கும் ஒரு சாந்தமான நிலை எங்களை நாட்டில் இருக்குது. அதனாலதான் அடிக்கடி ஜமியாவின் பக்கம் விரலை நீட்டி இவங்க இப்படி இவங்க அப்படி என்று அவங்களுக்கு பல வதந்திகளை சொல்லி முஸ்லீம்களுக்கு அந்த முஸ்லீம்கள் இந்த உள்ளத்தில் இந்த உலமாக்கள் இந்த ஜமியாவை பத்தின மோசமான கருத்துக்களை நுழைவிச்சு இவங்களோட இருக்கும் சம்பதம் சம்பந்தத்தை உடச்சி முஸ்லீம்களை ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு கூட்டமாக கொண்டு வரணும், ஆவேசத்தை கிளப்பணும், அவர்களை எல்லா புறத்தில் இருந்தும் அடிதடிக்கு இறக்கணும், இவங்களை வீழ்ச்சிக்கு கொண்டு வரணும் என்ற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று முதலாவது கூட ஒரு ஆள் கவலையா பேட்டி கொடுத்துகிறார் மீடியால. பாருங்க முஸ்லீம்கள் எவ்வளவு சிறுபான்மையான மக்கள், ஆனா அவங்க ஒரு தலைவருக்கு கீழால எவ்வளவு கட்டுப்பட்டு போறாங்க. எங்கட மக்கள் இந்த நாட்டுல பெரும்பான்மை, ஆனா ஒருவருக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கிறாங்க இல்ல, எனக்கு கீழால கட்டுப்படுங்க என்று அவர் வாதிட்டு கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இன்று வரைக்கும் நாங்க இந்த அளவு சலாமத்தோடு இருக்கிறது, நாங்க இன்றைக்கு இந்த ஜமியாவுக்கு செய்யற இந்த உலமாக்களுக்கு செய்யற இத்தாசினாலதான் இன்று வரைக்கும் அல்ஹம்துலில்லா ஓரளவு நிம்மதியாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர் சேதங்கள் குறைவாக எங்கள இருக்கிறது காரணம் அல்ஹம்துலில்லா ஜமியாவுக்கு நாங்க சிந்தித்தா. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஆகவே நாங்கள் கட்டாயம் எங்களுக்குள்ள ஒரு தலைமைத்துவம், அதை ஜமியாவாக நாங்கள் எடுக்கணும். எங்கள் ஊருக்குள்ள எவ்வளவு குழுக்கள் இருக்கும், நாங்கள் எந்த அமைப்பிலும் இருக்கலும், நாங்கள் எந்த கொள்கைகளையும் இருக்கலும், ஆனா இந்த நாட்டில் விஷயங்களை நாங்கள் ஜமியாட்ட முறப்பாடு செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு கீழால கட்டுப்பட்டு போனோம் என்றால் எவ்வாறு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் வெற்றிய கண்ணியத்தை கௌரவத்தை அடைஞ்சாங்களோ அதே கண்ணியம் அதே கௌரவம் எங்களுக்கும் கிடைக்கும், நாங்களும் அதை அடைவோம் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஆகவே முதலாவது விஷயம், முஸ்லீம்களுக்குள்ள ஐக்கியத்தை ஒற்றுமையை உருவாக்க இயலாததற்கு முதலாவது விஷயம் முஸ்லீம்கள்ட்ட ஒரு தலைமைத்துவம் இல்லாதது, அல்லது தலைமைத்துவம் இருந்தும் அதற்கு கட்டுப்படாது. இரண்டாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், இந்த முஸ்லீம்களுக்குள்ள அநேகமான அடிதடிகள், அநேகமான பிரச்சனைகள், அதற்கும் மேலால் செல்வதா மனிதனாக இருந்தால் எங்கள் நாட்டில் அநேக கொலைகள் கூட நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த தேர்தல் ரீதியாக இந்த கட்சி ரீதியாக எங்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பிரிவினைகள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு எங்கள முஸ்லீம்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க தொழணும், இதை பத்தி நாங்க குரான் அதிசயம் தேடணும், தொழுறது எப்படி, நோம்பு பிடிக்கணும், இதை நாங்க குரான் அதிசயம் பார்க்கணும், ஹஜ்ஜி செய்யணும், இதுக்கும் குரான் அதிசயம் வழிகாட்டலும், ஜகாத் கொடுக்கணும், இதுக்கும் குரான் அதிசயம் வழிகாட்டலும். ஆனா தேர்தல், நகரசபா எலெக்ஷன், பலாசபா எலெக்ஷன், இந்த தேர்தலுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேர்தல் என்றதை நாங்க எங்க நாட்டில் எப்படி அந்நிய மக்கள் முகம் கொடுக்கிறாங்களோ அதே போலதான் நாங்களும் முகம் கொடுக்கணும் என்று எங்களை அநேகமானவங்க நினைச்சுக்கோ நிற்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் விழிப்பு பெறணும். இன்றைக்கு எவ்வளோ எங்களுக்குள்ள பிரச்சனை, கட்சி ரீதியான பிரச்சனை, ஒரு நிர்வாகத்தை செய்யலாம் கட்சி ரீதியான பிரச்சனை, அவனை தலைவரா போட்டா இவனுக்கு ஜம்மிக்கு இல்ல, இவனை செயலாளரா போட்டா இவனுக்கு அஜம்மிக்கு இல்ல. ஏன் காரணம், அவன் ஆளும் கட்சி, இவன் எதிர்கட்சி, இவன் எதிர்கட்சி, அவன் ஆளும் கட்சி, இதான் பிரச்சனை. அவர் ஒரு விசேஷமான இடத்துக்கு வந்து ஒரு பேச்ச பேசினா இவருக்கு சரியில்லை, அவர் ஒரு இடத்துக்கு வந்து அவர் ஒரு பேச்ச பேசினா இவருக்கு சரியில்லை. ஏன் காரணம், நாங்கள் முஸ்லிம் என்ற கட்சி என்றது போயிட்டது, இவன் ஆளும் கட்சி, இவன் எதிர்கட்சி, நான் அந்த கட்சி, இவன் இந்த கட்சி என்ற எண்ணம் வந்துச்சு. அதுக்கெல்லாம் சரியான பாடத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த காலத்துல அதிகம் நிற்கிறார். இப்ப எல்லாருக்கும் விளங்குறேன், எந்த கட்சி சேர்ந்து ஒன்றும் செய்யல, எல்லாம் சேர்த்து தான் பேசி, எங்களை துவா மட்டும்தான் இந்த நேரத்தில் எங்களை நாட்டில் வேலை செய்யணும், வேற எந்த ஒன்றும் இல்லை. எவ்வளவு பிரச்சனை போட்டிப்போம், எவ்வளவு பேச்சியால அடிதடியால எங்களோட சொந்த பந்தங்களை, எங்களோட ஊருக்குள்ள, எங்களோட கிராமத்துக்குள்ள, எங்களோட ஏரியாக்குள்ள, எங்களோட நகரத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருப்போம். நான் அது, நான் இது, எங்கடால் இவரு, உங்களால் அவர், நீங்க அவருக்கு கொடுத்து அவனு செய்யல, நான் இவனே கொடுத்து அவனு செய்யல, அல்ல எல்லாத்தையும் சேர்த்து வரவிலக்கிறது சொல்லிட்டா. நீங்க தாழ்ந்த பின்னுக்கால போனாலும், நீங்க எந்த கட்சியில பின்னுக்கால போனாலும், நீங்க எந்த மந்திரியில பின்னுக்கால போனாலும், நீங்க எந்த எம்பியில பின்னுக்கால போனாலும், நீங்க எந்த மினிஸ்டர்ல பின்னுக்கால போனாலும், அவன் எப்படியாப்பட்ட மினிஸ்டரா இருக்கலும், அவன் பார்லிமெண்ட் மந்திரியா இருக்கலும், யாராக இருக்கலும், அவன் ஒரு முஸ்லீக்கா, இன்னமர் முஸ்லீக்கு நஜஸ் அவன்கிட்ட ஒரு நஜீஸ் குணம் இருக்குது, சிங்களவன்கிட்ட சிங்கள குணம் இருக்குது, நல்ல குணமிக்கு இல்லாட்டி இல்லை, ஆனா அவன் ஒரு குணமிக்குது, அது எப்பயும் வேலை செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற பாக்குறது தானே, எங்க ஏரியால மொத்தம் பெருசா தூக்கி பிடிச்சு நீந்தா, நேற்று வந்து சொல்லிட்டு போயிட்டா என்ன செய்ய, உங்களோட வல்ல தீவிரவாதி நீக்கிறாங்களே, எல்லாம் முடிஞ்சு, ஆஹூ நான் கொடுத்தோம் எடுத்தோம் மானு போட்டு போட்டோம், பாருங்க இப்படி பேசுனா அப்படி பேசுற இல்ல சகோதரே, அப்படி பேசுற காலம் முடிஞ்சு. இன்னைக்கு எங்க முஸ்லீம்களுக்கு ஆக பெரிய பாடம், அந்த கட்சியில இந்த கட்சியில அவங்கள இவங்கள பின்னால போய் தொண்டேன் சாதிக்கலாம். இன்றைக்கு நீங்க எங்க நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிலைமைக்கு ஒத்தரும், ஒவ்வொரு இடத்துல குந்தி தகஜ நேரத்துல எழுத்த கை நீந்தி உள்ளம் உருகி கண்ணீர் வடிச்சு துவா கேட்டால் மட்டுமே மட்டும்தான் இதுக்குரிய தீர்வு வரும். நீங்க எங்க ஓடி வீர தீர்வு வராது. சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு எங்கள் அநேகமான முஸ்லீம்கள் நினைச்சுக்கொண்டு இருந்தது இதுவரைக்கும் இன்றைக்கு நினைச்சுக்கொண்டு கேளும், இந்த இஸ்லாத்துக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இஸ்லாத்துக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, வரலாறுகளை படிங்க, சஹாபாக்கள் சரித்திரங்கள் எடுத்து பாருங்க, அதை புரட்டி பார்த்தா, அதை படிச்சு பார்த்தா விளங்கும். நகரசபா இலக்கம் அல்ல, பலாசபா இலக்கம் அல்ல, பெரும் பெரும் ஜனாதிபதி தேர்தல்கள் கூட சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்தது, ஆனா அது தேர்தலாக இருந்தது. மக்களுக்கு மத்தியில குழப்பங்களை, மக்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை, மக்களுக்கு மத்தியில அடிதடிகளை, மக்களுக்கு மத்தியில இரத்த ஓட்டங்களை, மக்களுக்கு மத்தியில கொலைகளை உருவாக்குற தேர்தலாக அது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற நேரம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டிட்டு வஃபாத்தானாங்க, அவங்க ஹலீஃபாவா வந்தாங்க. அடுத்த கட்டமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நான் ஒரு நாளும் ஒரு ஆளை சொல்லி இவர்தான் கலீஃபா என்று சொல்ல மாட்டேன், அந்த தகுதி என்னிடத்தில் இல்லை. நான் சூரா என்ற அமைப்புல உங்களை ஒரு தேர்தல் ரீதியாக உங்கள்ட்ட விட்டுட்டு போறேன். சூரா என்ற அமைப்புல, இந்த சூரா என்ற அமைப்புல ஒரு தேர்தலை நீங்க வச்சு எங்களுக்குள்ள ஒரு தலைவரை நீங்க தேர்வு செய்து கொள்ளணும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தான உடனே கடைசியாக அப்துரஹ்மான் அவங்கள பங்கு விட்டு கொடுத்து, நான் ஜனாதிபதி தேர்தலில் நிற்க விருப்பம் இல்லை, எனக்கு இதுல எந்த இஷ்டமும் இல்லை, நான் என்ன பங்கு விட்டு கொடுக்கிறேன், நீங்க இதுக்குள்ள யார் சரிய முடிவு செய்யுங்க என்று அவங்க ஒதுங்கிக் கொண்டாங்க. இன்றைக்கு உலகத்துல முழு உலகத்திலையும் தேடி பார்த்தா ஜனாதிபதி தேர்தலில் நிப்பாட்டி வாக்குகள் வந்தும் எனக்கு இந்த போஸ்ட் தேவையில்லை என்று ஜனாதிபதி முடிவு செய்ய முன்னால அங்கலான ஒரு ஆளு தான், அது அப்துரஹ்மான் வகுப்பிலாம மட்டா தான் நீங்க அங்கலாயிட்டா எனக்கு வா, நீங்க இவங்களுக்குள்ள ஒரு ஆளை தேர்வு செஞ்சுக்கோங்க, இவங்களுக்குள்ள ஒரு ஆளை தேர்வு செஞ்சுக்கோங்க. சஹாபாக்கள் நிதானமா முடிவெடுத்தா, அவங்களுக்கும் பயம் பிரச்சனைகள் வந்துருமோ தெரியாது. ரெண்டு பேருந்த பலாயிலும் சமனாயிக்கிறேன், யாரு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அல் பிதாயா நிஹாயால வருது, முல்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பேர் கேட்டு பார்த்தாங்க, ஏய் அலியே நான் உங்கள்ட்ட சும்மா கேட்கிற முடிவு செய்யல, அப்படிதான் கண்ட போடு, சும்மா கேட்கிற முடிவு செய்யல, நீங்க இந்த இப்பிக்கிற நிலைமையில இந்த தேர்தல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியா வந்தா நீங்க எப்படி நடந்து கொள்வீங்க? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, இந்த தேர்தலில் மட்டும் உஸ்மான் முடிவாகட்டும், நான் எதிர்கட்சியுடன் திரட்டுவேன், இவங்களுக்கு வாக்களித்த கூட்டங்களுக்கு எல்லாம் எதிராக நான் ஒரு புரட்சியை கிளப்புவேன், இவங்களுக்கு எதிராக நான் செயல்படுவேன், இந்த கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சியை நான் கொண்டு வருவேன் என்று அவர் சொல்லல. சொன்னார் உஸ்மானா, உண்மையிலே நானும் நினைச்சு கொண்டிருக்கேன், அவர் தான் தகுதியானார், ஏதோ சஹாபாக்கள் யாரும் இல்ல, அதனால நான் இந்த இடத்துல நிக்கிறேன், ஒழிய உண்மையிலே அவர் தான் தகுதியானார்னு சொன்னார். இப்படி எங்கேயாலும் தேடியுமா? இதுக்கு அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்ன இலங்கையில் நடந்தா ரெண்டு மூணு பேர் நின்றா அவன் உள்ளங்கள் எப்படி இருக்கும்? கொண்டு சரி நாம் வரணும். அதுல நல்ல நிலையெல்லாம் அப்படி சொன்னாங்க. அதே சஹாபாக்கள் கூட்டம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பேசி மீட்டரை பிடிச்சு பார்த்தாங்க, ஏ உஸ்மானே ரலியல்லாஹு அன்ஹு, சும்மா சரி இந்த தேர்தலில் இந்த சூடாட அமைப்புல ஹஜ்ரத் அலி ஹலீஃபாவாக முடிவானா, நீங்க எப்படி நடந்து கொள்வீங்க? சொன்னாங்க, வல்லாஹி நான் அப்படித்தான் நினைச்சுக்கொண்டிருக்கிறேன், அவர்தான் தகுதியானார், ஹஜ்ரத் அலி தான் ஜனாதிபதிக்கு தகுதி, இவர் தான் ஆட்சிக்கு தகுதி, இவர் தான் வழிநடத்த தகுதி, நான் இந்த கல்பால் அதை நினைச்சுக்கொண்டிருக்கிறேன்னு சத்தியம் பண்ணி சொன்னாங்க. சும்மா சத்தியம் அல்ல வல்லாஹி. சகோதரர்களே பெரியார்களே, சஹாபாக்கள் ரெண்டு சைடையும் பார்த்துட்டு முடிவு செஞ்சாங்க, ஜனாதிபதியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, ஒரு தலைவருக்கு கீழாக ஒன்று சேர்ந்தாங்க. அந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வாக்களித்தவங்க ஹஜ்ரத் அலிக்கு வாக்களித்தவங்களை பார்த்து கொண்டிருந்தாங்க, ஹஜ்ரத் அலி ஜனாதிபதியாக வரட்டும் என்று சொன்னவங்களையும் பார்த்து கொண்டிருந்தாங்க. இந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வாக்களித்தவங்க அவங்கள்ட்ட பேசி, என்ன நடந்தது, நீங்க சென்னீங்க தானே, நடந்ததா, எங்களுக்கு நடக்க முந்தையே தெரியும், இவர் தான் ஜனாதிபதியாக வாரதுண்டு, எங்களை கட்சி தான் வந்தது, எங்களை ஆள் தான் வந்தது என்று அவங்களை பேசி குழப்பல்ல. தேர்தல் நடந்தது முடிஞ்சது, தலைவரும் வந்தார், எல்லாருமா ஒன்று சேர்ந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இப்படி ஒரு நிலைகள் நாட்டில் இல்லாட்டிலும் நாங்கள் ஒத்தொத்தரும் தேர்தலில் முஸ்லீங்க தான் நடந்து கொள்ளணும், அதுதான் தேவை. தேர்தல் என்றது, இலெக்ஷன் என்றது, ஓட்ஸ் என்றது. இன்றைக்கு இந்த இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துகிற உரிமை, ஆனால் உரிமை இரகசிய உரிமை, ரகசிய உரிமை. நாங்க எப்பயும் அப்படித்தான், நாங்க பரம்பரை இது, நாங்க பரம்பரை அது, எங்கட அப்பா இப்படி வேலை செஞ்சவரு, எங்கட அப்பா இப்படி வேலை செஞ்சவரு, எங்கட வாப்பட வாப்பா இதுக்கு கொடுத்தவரு, எங்கட வாப்பா இதுக்குத்தான் வேலை செஞ்சாரு, இதுக்குத்தான் பாடுபட்டாரு என்று பதினாறுகள் வந்து நின்று கொள்வது. அவன் கல்லன், இவன் பொய்யன், இவன் எதை பேசினாலும் எப்படி, எங்க உங்களோட நீங்க பெருசா கொடுத்தீங்க, எதைத்தான் செஞ்சு கிழிச்சிக்கிறாங்க அவங்களோட பேசுறது. சகோதரர்களே, பெரியார்களே, நீங்க ஒரு இடத்துல இருந்து பேச நீங்க ஏசுற கட்சிக்கு வாக்கு கொடுத்தவரால் அந்த இடத்துல நிப்பாரு. நீங்க குத்தி பேசுவீங்க, அவரை இழுத்து பேசுவீங்க, அவரோட உள்ள நோக்கம் அவர் உங்களை ஏச, நீங்க அவரை ஏச, அவரோட குடும்பம் வர, இவருடைய குடும்பம் வர, அங்க ஒரு பெரிய ஒரு யுத்த களமாகவே மாறிடு. காரணமே தாரை வச்சு ஒரு கலிமா சொல்லாத ஒரு முசிரிக்க வச்சு, கலிமா சொல்லாத ஒரு மனிதனை வச்சு இன்றைக்கு ஆக பொறுமதியானவன் இந்த முஸ்லீம், ஆக பொறுமதியானவன் இந்த மூமின், இவன் சண்டை போட்டுக் கொள்றான். பெரிய பகை, பெரிய பகை. ஏன் நீங்க இவ்வளவு காலமா பிரச்சனை இல்ல? அந்த டைம்ல ஒரு எலெக்ஷன் வந்தது, நாங்க இவருக்கு வேலை செஞ்சோம், அவர் இவருக்கு வேலை செஞ்சாரு. அந்த டைம்ல சின்ன ஒரு போஸ்டர் ஒரு பிரச்சனை, 15-20 வருஷமா இன்னும் பேசிருந்தது. தாருக்கு ஒரு முஸ்லிம் கலிமா சொல்லாதவன், அது ஓட்ட பொறுமதியோ எவ்வளவு பெரிய பொறுமதி. அவன் முன்னுக்கு நீ பிரியறதல்ல சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எந்த கட்சிக்கும் வாக்களிப்போம், அதைகிற தனி உரிமை, நாங்க யாருக்கும் பலாத்காரப்படுத்த கூடாது. நீ இதுக்கு கொடு, அதுக்கு கொடுந்து அவன் எதுக்கும் கொடுக்கட்டும், ஆனால் அதைகிற உள்ளத்தோட தங்கி இருக்கட்டும். நாங்க எல்லாரும் முஸ்லீம்களாக ஒன்று சேருவோம். நாங்க எல்லாரும் முஸ்லீம்கள் என்ற ஒரே கட்சி, நாங்க எல்லாரும் முஸ்லீம்கள் என்ற ஒரே கட்சி. இந்த கட்சிக்குள்ள இருந்துதான் நாங்க யாருக்கும் வாக்களிக்கணும். இந்த முஸ்லீம் என்ற கட்சியை உடைச்சி முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனைகளை, பிரிவினைகளை உருவாக்கி கொண்டு நாங்க வெளியில வாரது, இது எங்களுக்கு புத்திசாலித்தனமும் அல்ல, அது நாங்க செய்த அரசியலும் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு ஒரு ஊர்ல ஒரு காண போட்டுக்கொள்ள அமைக்குது. இன்றைக்கு ஒரு ஊர்ல ஒரு கொஞ்சம் ஒரு மனசுல கூடத்துக்கு உண்டான வசதியை செஞ்சு கொள்ளையில அமைக்குது. தண்ணி வசதியை செஞ்சு கொள்ளையில, அதை கூற நலையுது, அதுக்குண்டான வசதியை, ஒரு கூறிட வசதியை செஞ்சு கொள்ளையில. யாரும் இல்ல, எதிர்கட்சியும் இல்ல, அதே கட்சிக்குள் இருக்கிறவன், இவனால இந்த வேலை நடந்துடப்படாது. இந்த போட்டி வந்த பேர் வந்துடக்கூடாது. இவருடைய இல்லிமையால்தான் இது நடந்தது என்று இவன் பேர் வரக்கூடாது. குரோதம். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எந்த கட்சியில் இருப்போம், யாருக்கு பின்னால் இருப்போம், நாங்க எந்த இலக்கம் கேட்போம், நாங்க எதுக்கும் கொடுப்போம், எங்கட ஊருக்கு ஒரு நலவு நடக்குதுண்டா, நாங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து அதை வரவேற்போம், அதை செய்ய வைப்போம். இதை விட்டுட்டு நான் அந்த கட்சி, நீ இந்த கட்சி என்று வேற்றுமை பிரிவினை பார்க்கறதுல அஞ்சாத்துக்கும் பிரச்சனம் இல்லை. அந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே இன்றிலிருந்து ரமலான் வருது. ஒரு உளரீதியான பரிசுத்தத்தை நாங்க எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளணும். இன்றிலிருந்து நாங்க விடுவோம், கை கழுவுவோம். எங்களுக்கு தெரியும், இப்ப இந்த கட்டத்தை வச்சு கட்டாயம் ஒவ்வொரு புத்தி உள்ள முஸ்லீமும் உணர்ந்திருப்பாங்க என்று நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, நான் உங்களுக்கு இந்த தேர்தலை பத்தி, நாட்டை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கி கொண்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நாங்க எதுக்கு பின்னால பேசும், எதுக்கு கொடி தூக்கியும், எதுக்கு கைதட்டியும், எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு இல்ல. நாங்க ஒத்தரும் சகோதரராக ஒன்று சேருவோம், நாங்க முஸ்லீமாக கைதோற்போம், நாங்க இஸ்லாம் என்ற கொடிக்கு கீழே எப்ப ஒன்று சேருவோமோ அப்பதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்குள்ள அல்லாஹ் அல்லாஹ் ஒரு உதவிய, எங்களை உரிமைகளை மீண்டெடுக்க, எங்களுக்கு போன நஷ்டங்களை திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உருவாக்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மூணாவது காரணம், முதலாவது காரணம் ஒரு தலைமைத்துவம் இல்ல, அல்லது தலைமைத்துவம் இருந்து அதுக்கு கட்டுப்படுறது இல்ல. இரண்டாவது காரணம் எங்களை முஸ்லீம்களுக்குள் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனை. மூணாவது காரணம், மிக முக்கியமான பிரச்சனை, எங்களை முஸ்லீம்களுக்குள் இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான பிரச்சனை. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பிரச்சனைகளை வச்சும் சில சில விஷயங்கள் கேள்விப்படுறோம், கவலைக்குரிய விஷயங்கள். ஒரு பள்ளிக்கு நெருப்பு வைக்கப்பட்டிருக்குது, ஒரு பள்ளி உடைக்கப்பட்டிருக்குது. ஏண்டா எங்களை சகோதரன் அடையே அல்லாத மாளிகையே என்று வருத்தப்படாம நாவு கூசாம கேட்கிறான், எங்கட அமைப்பில் உள்ள பள்ளியா, அப்ப இல்லாட்டி மத்த அமைப்பில் உள்ள பள்ளியா? சில்லங்கால சியாவாய்க்கு எங்கட அமைப்பில் உள்ள பள்ளியா அல்லது மத்த அமைப்பில் உள்ள பள்ளியா? இந்த அந்த சகோதரர்களை பெரியார்கள் எல்லாம் பள்ளி. நாங்க நினைச்சோம், நான் என்ன சேர்த்து சொல்றேன், நாங்க நினைச்சோம் நாங்க எங்கட கொள்கையை வச்சுக்கொண்டு எங்களோட இருக்கிறவங்களை எங்கடவங்க எங்கடவங்க சேர்த்து கொண்டு போறதால எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நாங்க நினைச்சோம். ஆனா இல்ல, நாங்க எங்கட கொள்கையை வச்சு நாங்க முன் வருவோம், நாங்க முன்னாகி போவோம், இவங்களை காட்டி கொடுப்போம், அவங்களை காட்டி கொடுப்போம் என்று விரல் நீட்டினோம். சகோதரர்களே பெரியார்களே, இத்த வரைக்கும் இன்று வரைக்கும் நாங்க எங்களுக்குள்ள நாங்க இவன், நாங்க இந்த ஜமாத், நாங்க அந்த தரீக்கத், நாங்க தப்லீக், நாங்க தௌஹீத், நாங்க ஜமாத்துல் இஸ்லாம் என்று எங்களை பிரித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நாங்க முஸ்லீம்கள் என்று நாங்க யாரும் இன்னும் ஒன்று சேரல. சகோதரர்களே பெரியார்களே, கொஞ்சம் ஒன்று சேர்த்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சகோதரர்களே பெரியார்களே, இன்றைக்கு ஒரு மஸ்ஜிது கடிச்சா, நான் இடம் சொல்லி பேர் சொல்ல தெரியவில்லை, ஒரு மஸ்ஜிதுக்கு வந்து தாக்குதல் நடக்குது. உதாரணமா அந்த பள்ளியில் ஒரு தியாரம் இருக்கு, எங்களை என்ன சொல்லுவாங்க? சகோதரர்களே பெரியார் ஒன்று விளங்கிக்கோங்க, நான் எங்களுக்குள்ள எவ்வளோ ஐக்கியம் இல்லாத தன்மை, சகோதரத்துவம் இல்லாத தன்மைகளுக்குள்ள எவ்வளவு இருக்குது, எங்களோட மனசுக்குள்ள எவ்வளவு விரோதம் குரோதம் நான் சுத்தி காட்ட வரனே ஒழிய எனக்கு யாரையும் தாக்குற நோக்கம் இல்லை. ஒரு தியாரம் நிற்குது, அதுக்கு அடிச்சா, அதுக்கு கல்பட்டா, அதுக்கு எங்கட முஸ்லீம்கள் எவ்வளவு பேர், இது எங்கட ஒரு பள்ளிக்கு அநியாயம் நடந்திருக்குது, இது எங்கட பள்ளிக்கு இப்படி நடந்திருக்குது, நாங்கள் இதுக்காக போராடுவோம் என்று போறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, அது தியாரத்துக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி, அதுக்கு எதுவும் நடக்கட்டும் என்று கைவிடுறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அன்பா அந்த சகோதரனை பெரியார்கள், அதே நேரம் இன்னொரு சைடு நாங்கள் பார்க்கணும். ஒரு அமைப்பிட பள்ளி, ஒளிச்சு மறைச்சு பேச தெரியல, திட்ட தெளிவா நான் பேசுறேன். ஏன் காரணம், நாங்க எங்க உள்ளங்களில் இதை கழுவணும், நாங்க இதை அகற்றணும், இன்னிலையும் தொண்டு சேருவோம், இந்த குரோதங்களை விரோதங்களை விடுவோம். இன்றைக்கு எங்களை காலியில் இருக்கக்கூடிய ஒரு தௌஹீத் ஜமாத் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு எங்களை அந்த அந்நியர்கள் ஒன்று சேர்ந்து கை வச்சுட்டாங்கண்டா, எங்களை முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இவங்களுக்கு கிடைக்கணும், இவங்களுக்கு படணும், இவங்களுக்கு கட்டாயம் தேவையுது, இவங்களுக்கு இது நடக்கணும், இவங்க தான் ஒவ்வொரு ஜாதியும் கொண்டு வரது, இவனை நாசமாக்கினா, இவனை அழிச்சா, இவனை அகற்றினா எங்கட சமுதாயத்தில் பிரச்சனை இல்லாம பேசுறோம்னு பேசுறவங்க எவ்வளவு பேர் இருப்பா? அப்படி இல்லை, இது ஒரு பள்ளியே, இது ஒரு மஸ்ஜிதே, இதுவும் அல்லாத ஒரு மாளிகைன்னு பேசுறவங்க எங்கள் எவ்வளவு பேர் இருப்பா? அன்பா அந்த சகோதரர்களே பெரியார்களே, விரோதத்துடுவோம் குரோதத்துடுவோம். இன்றைக்கு நாங்கள் பேசு கண்ணால் பார்த்தோம், தர்கா டவுன்ல இன்றைக்கு பார்த்த சம்பவம். சகோதரர்களே பெரியார்களே, அவங்க சொல்றாங்க, இவ்வளோ நாளும் இது ஒன்று நடந்தது எங்களுக்கு உண்டாலயம் அல்ல, நாங்கள் எங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு இந்த வைரோக்கி வைராக்கியம் விரோதத்தாளர் வந்தாங்க, எவ்வளோ கடைகள் எரிஞ்சுது, எவ்வளோ கடைகள் எரிஞ்சுது, இன்றைக்கு ஒரு வாலிபண்ட காலும் வெட்டப்பட்டு பேசுது. சகோதரர்களே பெரியார்களே, சூட்பட்டதால் காலும் வெட்டப்பட்டு பேசுது, எவ்வளோ பிள்ளைகள் அனாதையாகிட்டாங்க, அவங்களுக்கு ஸ்கூல் போக இல்லாத நிலைமை, அவங்களோட யூனிஃபார்ம் இல்லை, அவங்கள அதுக்கு உண்டான புக்ஸ் இல்லை. ஒரு ஒரு ஆலிமை சந்தித்தோம், அவர்கிட்ட கிதாபுகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கிற்கு மேலாட போகுது, அவர்கிட்ட கபட் அப்படியே இழுத்து போடப்பட்டு அங்கே அப்படியே பத்தி எரிஞ்சிருக்கு. சகோதரே பெரியார்களே, இன்னும் ஒரு வயசுக்கு வந்திருக்கும் அழுதழுது கலரி கலரி சொன்னா, இன்றைக்கு இன்றைக்கு 11 மணிக்கெல்லாம் நாங்க ஏண்ட மகளை எனக்கு இருக்கிறது, 4 குமர் இருக்குது, நான் ஏண்ட மூத்த குமரை கொடுக்கிறதுக்காக, நான் கரை சேர்க்கிறதுக்காக சீட்டு போட்டு 1.5 லட்சம் நான் தயார் செஞ்சு வச்சிருந்தேன், ஆனால் அந்த 1.5 லட்சத்தையும் எடுத்துட்டு தானே என் வீட்டு முழுக்க எடுத்துருக்காங்க, என் 1.5 லட்சத்தையும் கைப்பற்றிட்டு என் வீட்டை முழுக்க எரிச்சிருந்தாங்க, என் நாட்டில் இருந்தவர், இந்த ஊர்ல இருந்தவர், தனவந்தர் ஒரு அலங்கோல ஒரு மாலை எனக்கு 10,000 ரூபாய் பொறுமதியான ஒரு மாலையை தந்திருந்தாரு, அதையும் எடுத்திருந்தேன், அதை எடுத்துட்டு தாங்க எரிச்சிக்கிறாங்க அந்த பெண்மணி கதறா. அன்பந்த சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கும். இதே நிலைமை எங்கட இந்த தாலிக்கு வந்தாலும், எங்கே வந்து நீ எந்த ஜமாத், நீ எந்த தோஹீதா, நீ தப்லீகா, நீ தரிகத்தான்னு கேட்க மாட்டாங்க. அன்பாந்த சகோதரர்களே பெரியார்களே, விளங்கிட்டோம், நாங்கள் நல்லாக உணர்ந்துட்டோம். எங்களை கொள்கை பார்த்து அடிக்கிறவங்க அல்ல இன்னைக்கு அடித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கங்க அவங்களுக்கு அடிக்கப்படுது, அங்கங்க அவங்களுக்கு விரோதம். அங்க வந்தும் நீ தோஹீத் ஜமாத்தா, நீ தரிகத்தா, நீ தப்லீகான்னு பார்த்து அடிக்கல. சகோதரர்களே பெரியார்களே, எல்லாருக்கும் அடி, எல்லாம் கடை மெரிஞ்சு போனது. சகோதரர்களே பெரியார்களே, சிலர்கள் ஊடு கட்டி ஒரு 2-3 கிழமை கூட ஆகல, அவங்களோட வீடுகள் இன்றைக்கும் எரிஞ்சிக்குது. அந்த சகோதரர்கள் வந்து கதறாங்க, எங்களுக்கு இன்றைக்கு இந்த எரிஞ்சிக்கிற எரிமானம் கொஞ்சம் எங்களை கப்பராது கலந்து போய்த்திருந்தாலும் நாங்க அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சு இதுக்குள்ள ஒரு கூரையை போட்டு நாங்க இருந்திருப்போம். ஆனா எங்களை வீட்டுட மதில்களை பாருங்க, ஒரு காற்று பவரா பட்டா கூட விழுந்து எங்களை வீடு மட்டும் தோட்டம் மட்டும் நாங்க ஒரு ரெட்டுக்கு கீழால கூடாரத்துக்கு கீழால இருக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் என்று அந்த மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறாங்க. பெரியார்களே, இதே குரோதத்தோட இதே விரோதத்தோட நாங்க காலத்தை செலுத்தினா சகோதரர்களே பெரியார்களே, இன்றைக்கு அந்த தர்காட்டோன்ல கலர்ற குழந்தைகளை போல 5 வயசுல 6 வயசுல எங்களுக்கும் எவ்வளவு பிள்ளைகள், எங்களுக்கும் மனைவி மக்கள், எங்களுக்கும் சகோதர சகோதரிகள், எங்களையும் குமரிகள், எவ்வளவு பேர் வாலிபர்கள் சிறார்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வயோதிபர்கள். சகோதரர்களே பெரியார்களே, சில ஊடுகள் நெருப்பு வைக்கப்பட்டிருக்குது, மேல்சட்டில் மக்களை வச்சு மேல்சட்டில் சீனியால பிரஷரால கொலஸ்ட்ரோலால இறங்கி வரையலாத நிலைமை, கீழ்த்தட்டு எரியுது. அந்த மக்கள உள்ளம் அவங்க அச்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் சகோதரர்களே பெரியார்களே. ஆகவே இன்றிலிருந்து நாங்கள் நினைச்சு கொள்ளணும், இன்றைக்கு இந்த குப்பார்கள் டார்கெட் எங்களை கொள்கை பிரித்து அடிக்கிறதல்ல, எங்களை ஊர் பிரித்து அடிக்கிறதல்ல, நாங்கள் எல்லாரையும் முஸ்லீம் என்று பார்க்கிறது. அதனால நாங்கள் உண்டு சேர்வோம், எங்கட ஒத்துமை கட்டாயம். நான் சொல்ல வரல ஆயுதம் தேவை, நாங்கள் ஆயுதம் தயாரிக்க வேணும், நாங்கள் அடிதணிக்க ரெடியாக வேணும், எங்களுக்கு வாழ் கத்தி தேவையில்லை. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முஸ்லீம்களாக சகோதரத்துவத்துடன் ஒன்று சேர்ந்து கை கொடுப்போம். அது போதும் சகோதரர்களே, எங்கட மிகப்பெரிய விவாதம், எங்கட மிகப்பெரிய வாதத்துக்கு, எங்கட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு, எங்கட மிகப்பெரிய யுத்தத்துக்கு, எங்கட மிகப்பெரிய ஆயுதங்களுக்கு நாங்கள் சகோதரர்களாக ஒன்று சேர்ந்து கை கோர்ப்பது போதும் எங்கட மிகப்பெரிய வெற்றிக்கு. ஆகவே அன்பாந்த சகோதரர்களே பெரியார்களே, இதுவரைக்கும் நாங்கள் எங்கட சகோதரரை சந்திக்கிற நேரம் இவன் தௌஹீத் ஜமாத், அவன் தப்லீக் ஜமாத், இவன் தரீக்கத் என்று பார்த்தோம். இன்றைய நுடுவோம் சகோதரர்களே, எங்க பிரச்சனை இந்த கொள்கை ரீதியாக வருது என்றால், நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நன்றாக நினைவுச்சு கொள்ளுங்க. நாங்க ஒன்றை செய்வோம் செய்யாமல் இருப்போம், சில நேரம் ஒரு விஷயத்தை செய்யறது எங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், ஆனால் நாங்க அதை பேசி அதை செய்யவன் பேசி நீ இதை செய்யாதே, நீ இதை செய்யக்கூடாது, இதை செய்யாத ஒன்று, இது பிசர், இது சிறுக்கு என்று நாங்கள் சொல்ல போக வேண்டாம். ஏனென்றால் அவங்களும் ஒரு ஆதாரத்தை வச்சு செய்யறாங்க என்றது அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அல்ல ஆகலத்தில் அதுக்குரிய முடிவெடுக்கட்டும் சகோதரர்களே பெரியார்களே. இப்பிக்கிற கட்டம் நீங்க ஒத்துத்தரும், உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. எனக்கு ஏத்த குர்ஆன் ஹதீஸ் படி, நான் படித்த குர்ஆன் ஹதீஸ் படி இது எனக்கு செய்யணுமான விலங்கல் என்றா அதை கையிடுவோம், அதிலிருந்து விலகுவோம், அதை செய்தவன் பேச்சு தகராறு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த பக்கம் நாங்க ஒன்று செய்யறோம், நாங்க படித்த குர்ஆன் ஹதீஸ் படி அது எங்களுக்கு ஈக்குது, அது ஆதாரபூர்வமான ஒன்று விளங்குது. ஆனா இன்னொரு குழு அவங்களுக்கு ஆதாரபூர்வமான உண்டல்ல அவங்க அதை விடுறாங்கண்டா சகோதரர்களை பெரியார்களே. அவங்கள்ட்ட போய் நீங்க இதை ஏன் செய்யறீங்க, நீங்க இதை ஏன் எடுத்து நடக்கிறீங்க, நீங்க இதை கட்டாயம் எடுத்து நடக்கணும், நீங்க இதை செய்யணும், நீங்க செய்யல நாங்க செய்ய வைப்போம் என்று இந்த மமதைகள் பேசுறத நாங்க கைவிடுவோம். யார் யார் எந்த கொள்கைகள் இருக்கிறாங்களோ அவங்க அவங்க அந்தந்த கொள்கைகள் இருக்கட்டும். இப்ப கொள்கை பார்த்த காலம் முடிஞ்சு, கட்சி பார்த்த காலம் முடிஞ்சு, நாங்க எல்லாரும் சகோதரர்களாக ஒன்று சேர வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆகவே அந்தந்த சகோதரர்களை பெரியார்களே, இந்த கொள்கையை நாம் விடுவோம், கொள்கை வெறிய விடுவோம். எங்களை முஸ்லீம்களுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு மிருகத்தனமான வரி, ஒன்று இந்த கட்சி வரி, தேர்தல் ரீதியான பிரிவினை, அடுத்தது இந்த கொள்கை வரி. சகோதரர்களை பெரியார்களே, அண்ணன் தம்பி கிடையில பிரச்சனை, ஏன் காரணம் நான ஆளுங்கட்சி இவன் எதிர்கட்சி, நான தம்பி கிடையில பிரச்சனை ஏன் காரணம் ஒன்று நானா தௌஹீத் இவன் தப்லீக்ல அல்லது தரீக்கத்துல, அல்லது நானா தப்லீக்ல இவன் தரீக்கத்துல, இப்படியான குடும்ப ரீதியான முருகர்கள் சகோதரர்களை பெரியார்களே, இவைகளை விடுவோம். யாரு எதிலையும் இருக்கட்டும், நாங்கெல்லாரும் முஸ்லீம்களாக கொண்டு சேர்வோம். இன்னொரு விஷயம், நாங்க ஒத்தத்தரும் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சுய புத்தி கோணும், நாங்க எதை எங்கினக்க பேசணும், எதை எங்கினக்க பேசணும், நான் இந்த இடத்துல இதை பேசினா இவர் தாக்கப்படுவாரு, அதனால நான் இதை பேசக்கூடாது என்று நாங்க எங்கட கொள்கையிட விஷயத்தை எங்களுக்குள்ள வச்சுக்கொள்வோம். நாங்க தப்புல வந்து தோளோட தோல் சேர்ந்து நிற்போம், கை கொடுப்போம், எங்கட மசிதுக்காக, எங்கட ஊருக்காக, எங்கட ஊர்ல உள்ள மதரசாக்களுக்காக, எங்கட ஊர்ல உள்ள சிறுவர்களுக்காக, எங்கட ஊர்ல உள்ள முஸ்லீம் ஒன்றியங்களுக்காக நாங்க ஒன்று சேருவோம். நாங்க ஒன்று சேர்ந்து எமக்குள்ள ஐக்கியங்களை வளர்த்துக் கொண்டு இன்று வரைக்கும் நாங்க இழந்திருக்கிற இந்த உரிமைகளை, இந்த சொத்துக்களை நாங்க எவ்வாறு திருப்பி அடைகிறது என்ற முயற்சியில தீவிரவாத அமைப்பில் அல்லாமல் நியாயமான முறையிலே அல்லாவிடம் கையேந்தி நாங்கள் முயற்சிப்போம், இதிலே நாங்கள் பிரார்த்திப்போம். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, வல்லவன் அல்லாஹ் எங்களோட துவால மட்டும்தான் இதுக்குரிய விடுதியை வச்சுக்கிறான். இந்த ரமலானிலேயாவது, இந்த ரமலானுக்கு பின்னாலேயாவது நாங்க எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு தெரியும் எங்கட காவல்துறைகள்ல கூட இந்த ரமலானுடைய மாதம் வரும் பொழுது அண்ண பிரச்சனைக்குரிய மாதம் வந்துட்டது, இவங்கட பிரச்சனைக்குரிய காலம் வந்துட்டது என்று இட போடுற மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். என்ன செய்ய, எங்கட செயல்கள் அப்படி ஆகிட்டது. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இந்த ரமலான காலத்துல இந்த வரக்கூடிய ரமலான்ல இருந்தாவது நாங்க பிரச்சனை போட்டு கொண்டோம் வேண்டாம். ஏற்கனவே நாட்டுல ஒரு பிரச்சனை, எங்கட இதுல ஒரு பிரச்சனை, எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையாக கலவரத்தை மக்களுக்கு உண்டாக்குறதுக்கு ஒரு மிக லேசான ஒன்றாக ஆகிடும். சகோதரர்களே, பெரியார்களே, எட்டு தொழுகிறவன் அவன் அவன் பாட்டில் எட்டு தொழட்டும், இருபது தொழுகிறவங்க அவங்களோட பாட்டில் இருபது தொழுங்க, அவங்களுக்கு எதிராக அவங்கள குத்தி நீங்க உபதேசங்களை பயான்களை வெக்கவுமானம், அவங்களை குத்தி நீங்க வெக்கவுமானம், இவங்களை குத்தி அவங்க வெக்கவும் தேவையில்லை, நாங்களும் உண்டாக இருக்கும். நீ எட்டு தொழு, அவன் இருபது தொழட்டும், பிரச்சனை இல்லை, அவன் குனிந்து ஓதட்டும், இவன் குனிந்து ஓதாமல் இருக்கட்டும். சகோதரர்களே, பெரியார்களே, குனிந்து ஓதினா சாபியில சேருவான், குனிந்து ஓதலையா அனபியில சேருவான். எதை விட்டாலும் சுத்தி வளர்ச்சி நாலு கிணத்துல தான் வந்து குழுவனும். ஒன்று சாபி, இன்னொன்று அனபி, இன்னொன்று அம்பலி, இன்னொன்று மாலிக்கி. அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் முன்புக்குள்ளதான் இருக்கிறோம். நாங்க யாரும் பிரியல்ல, நாங்க பிரிஞ்சு போகல. இதுல இன்றிலிருந்து எங்களுக்குள்ள உள்ள குரோதங்களை விட்டு நாங்க சகோதரர்களாக ஒன்று சேர்ந்து பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்க கம்பீரமாக முகம் கொடுக்கணும் என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.